ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون وقال رسول الله صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد ولقد أخذت في الله وما يخاف أحد أو كما قال عليه الصلاة والسلام சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு என்று சில தேவைகளையும் வைத்திருக்கின்றான். உலகத்தில் நாம் பார்க்கலாம், மனிதனாக பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்ல ஜிம்களுக்கும் சில தேவைகள், மிருகங்களுக்கும் சில தேவைகள், பறவைகளுக்கு கூட அல்லாஹ் சில தேவைகளை வைத்திருக்கின்றான். உலகத்தில் உள்ள அனைவர்களும் தங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி எல்லோருமே ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், படித்தவர்கள் பாமரர்களாக இருக்கலாம், நகரவாசிகள் கிராமவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, தங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி உலகத்தில் ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளை விட்டும் நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல, ரசூல்மார்கள் கூட விதிவிலக்கு அல்ல, உலகத்திற்கு வந்த நபிமார்கள் கூட முயற்சி செய்திருக்கின்றார்கள், ரசூல்மார்கள் கூட முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதனால முயற்சிகளை இஸ்லாம் தடை செய்யவில்லை. மாற்றமாக யார் யார் அந்த முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்களோ அந்த முயற்சியின் மீது முழுமையான நம்பிக்கை வருவதைத்தான் இஸ்லாம் தடை செய்கின்றது. இஸ்லாமியர்களுக்கும் அந்நியவர்களுக்கும் மத்தியுள்ள வித்தியாசம் என்ன? முஸ்லிம்கள் நிச்சயமாக முயற்சி செய்யணும், தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, விவசாயம் ரீதியாக, கூலி வேலை மூலமாக ஏதாவது அடிப்படையில் முயற்சி செய்வது அவசியம். எந்த அளவுக்கு இந்த பருது என்றும் நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். பலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்தின் பதல் ஃபரீதா, ஹலாலான ஒரு தொழிலை வியாபாரத்தை தேடுவது இருக்குது, அது ஒரு பருதுக்கு பின்னால் உள்ள இரண்டாவது முக்கியமான ஒரு பருது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்நியவர்கள் இந்த தொழிலை வியாபாரத்தை தன்னுடைய கூலி வேலையை அதை தன்னுடைய நோக்கமாக, அதை கடவுளாக, அதை தெய்வமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அவர்களுடைய முழு நோக்கம் என்ன? தொழிலை சம்பாதிப்பது. இன்றும் நாங்கள் பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகளில் உள்ள அதிகமான மக்கள், ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள மக்கள், அவர்களுடைய நோக்கமே என்ன? பொருளாதாரம். அவர்களுடைய நோக்கமே என்ன? பணம் சம்பாதிப்பது. அவர்கள் செய்கின்ற தொழிலையே கடவுளாக தெய்வமாக நினைப்பார்கள். இந்தியாவில் கூட நாங்க பார்க்கலாம், வருஷத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை செய்வாங்க தமிழர்கள். ஆயுத பூஜைன்னா என்ன? அவங்க எந்த ஆயுதத்தால தொழில் செய்கின்றாலும் அந்த ஆயுதத்துக்கு பூஜை, திருவீலருக்கும் பூஜை செய்யறது. அதுல எங்க சில முஸ்லீம்களும் தெரியாம என்ன செய்வாங்க, அவங்களோட சேர்ந்து ஆயுத பூஜையில கலந்து கொள்வாங்க. இந்த அவர்கள் எதன் மூலமாக தொழில் செய்கின்றார்களோ அதை தன்னுடைய தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இதற்கு நேர்மாற்றமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் சிலர் தொழில் ஒன்றையும் செய்வதில்லை, அவர்கள் குடும்பம் நடத்துவதில்லை, அவர்கள் மக்களுடன் சேர்ந்து வாழ்வதில்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள், அதையும் இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரித்தது இல்லை. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பாதிரிமார்கள் அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள், அதை அவர்களுக்கு நாம் கடமையாக்கவில்லை, அவசியமாக ஆக்கவில்லை. ஆக கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்றுமே தேவையில்லை என்று அவர்களும் வழிகட்டு போனாங்க. யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தொழிலை முழுமையாக நம்பியதன் காரணமாக அவர்களும் வழிகட்டு போனாங்க. இந்த இரண்டு பேர்களுக்கு மத்தியில் உள்ளவர்கள் தான் இஸ்லாமியர்கள். தொழில் தேவையில்லை என்று விட்டுவிடவும் அனுமதி இல்லை, தொழிலை முழுமையாக நம்புவதற்கும் அனுமதி இல்லை. தொழில் தேவையே இல்லை என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி விடுவார்கள், தொழிலையே முழுமையாக நம்பிவிட்டால் அவர்கள் யூதர்களுக்கு ஒப்பாகி விடுவார்கள். இந்த இரண்டு சமூகத்தார்களுக்கு மத்தியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முதலாவது மக்களுக்கு விளங்க வைத்தாங்க. நீங்க தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். இந்த அளவுக்கு ஒரு ஆள் யாசகம் கேட்டு வராரு, நபியவங்க அவருக்கு சொல்றாரு நீங்க யாசகம் கேட்க கூடாது. கேட்கிறாங்க உங்களோட வீட்டுல என்ன இருக்குது? இப்பொழுது அவர்களுடைய வீட்டில இருந்த ஒரு பொருளை கொண்டு வர சொல்கின்றார்கள். நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கின்றார்கள், இந்த பொருளை யாரு விலக்கி வாங்குறீங்க? ஒரு ஆள் சொல்கின்றார், யார சூழல்லாம் ஒரு திரகமுக்கு வாங்குகின்றேன். நபி அவங்க கேட்கிறாங்க, ரெண்டு திரகமுக்கு வாங்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆம், இன்னொரு ஆள் அதே ரெண்டு திரகமுக்கு வாங்குறாரு. நபி அவங்க அதே ரெண்டு திரகமுக்கு அந்த பொருளை வித்து சொல்றாரு, ஒரு திரகமுக்கு நீங்க கோடாரி உண்ட வாங்கி கொண்டு வாங்க, இன்னொரு திரகமுக்கு உங்களோட வீட்டு உள்ளவர்களுக்கு உணவை வாங்கி கொண்டு வாங்க. இப்பொழுது அவர் கோடாரியை வாங்கி கொண்டு வருகின்றார். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது, அந்த கோடாரிக்கு நபி அவர்கள் தன்னுடைய கையால புடி சமைத்து கொடுக்கிறாங்க. நபி அவர்கள் தன்னுடைய கையால புடி சமைத்து குடித்து சொல்றாங்க, நீங்க போகணும் காட்டுக்கு, அங்கே போய் விறகுகளை வெட்ட வேண்டும், 15 நாளைக்கு நீங்க என்னுடைய சமூகத்திற்கு வரவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? யாசகம் கேட்டு வராரு. அவருக்கு நபி அவங்க இது சரியில்லை, இதை விட நல்ல ஒரு தொழிலை நான் காட்டி தருகின்றேன். நபி அவங்க அவர்களுக்கும் வழிகாட்டுறாங்க, கூலி வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கும் ஒரு ஹக் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, அதுல் அஜீர் அஜ்ரஹு கப்ல அய்யஜிஃப அரக்குஹு, கூலி வேலை யாரு செய்யறாரோ அவருடைய வியர்வை காயம் முன்னால் அவருக்கு நீங்க அவருடைய சம்பளத்தை கொடுத்து விடுங்க. கூலி ஆட்களுடைய ஹக்கையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. யாசகம் கேட்காமல் ஹலாலான முறையில சம்பாதிப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். ஆனால் அவைகள் அனைத்திற்கு முன்னால அந்த மக்களுக்கு நபி அவர்கள் அல்லாஹ்வே விளங்க வைத்தார்கள். நீங்க தொழில் செய்வது வெறும் ஒரு சபபுக்கு, வியாபாரம் செய்வது வெறுமனே ஒரு சபபுக்கு, விவசாயம் செய்வது வெறுமனே ஒரு சபபுக்கு, நீங்க கூலி வேலைகளை செய்வது வெறும் ஒரு சபபுக்கு, அல்லாஹ் நாடினால் இவைகள் ஒன்றும் இல்லாமலும் உங்களுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்து அவன் தருவான். இருந்தாலும் இந்த உலகம் தாருல் அஸ்பாப், இது காரண காரியங்களை கொண்டதாக அல்லாஹ் அணைத்திருக்கின்றான், இதை அமைத்திருக்கின்றான். அதெல்லாம் நீங்க ஈடுபடணும், அல்லாஹ்வுக்கு முடியும். எந்த ஒன்றும் இல்லாமல் அனைத்தையும் செய்வதற்கு அவனுக்கு சக்தி இருக்குது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எப்படி படைத்தான்? ஆண் பெண் இல்லாமல் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்தான். ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல படைத்தான். அதே மாதிரி ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல தாய் இல்லாமல் படைத்தான். அல்லாஹ்வால் முடியும், இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல இதை தாருல் அஸ்பாபாக வைத்திருக்கின்றான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளங்க வைத்தார்கள். அல்லாஹுடைய வல்லமை என்ன, அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய சக்தி என்ன, நீங்க உங்களை விளங்குவது மாதிரி அல்லாஹ்வை விளங்க முடியாது, மனிதர்களை இடை போடுவது மாதிரி நம்மை படைத்த ரப்புக்கு இடை போட முடியாது. உலகத்தில் நாம் பார்க்கலாம், அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்திற்கும் ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது. அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், சூரியன் சந்திரனாக இருக்கலாம், மனிதர்களை ஹயாத் உயிர்ப்பிக்க அதாவது மௌத்தாக்க கூடிய ஹதரத் இஸ்ராஃபீலாக இருக்கலாம், மனிதர்களுடைய ரூஹுகளை வாங்கக்கூடிய ஹதரத் இஸ்ராயிலாக இருக்கலாம். அனைவர்களுக்கும் அல்லாஹ் முடிவையும் ஆரம்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். உலகத்துடைய கடைசி வேளையில ஹஜரத் இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் முதலாவது சூர் ஊதுவார்கள். அந்த சூரை கொண்டு உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லோருமே இறந்து விடுவார்கள். இப்பொழுது உலகத்தில் நான்கு மலக்குமார்கள் மாத்திரம்தான் மிச்சமாயிருப்பாங்க. ஹஜரத் ஜிப்ரயீல், ஹஜரத் மீகாயில், ஹஜரத் இஸ்ராஃபீல், ஹஜரத் இஸ்ராயில், இந்த நான்கு பேர்களும் இருப்பாங்க. இப்பொழுது அல்லாஹ் கூறுவான், ஜிப்ரயீல் நீங்களும் மூத்தாக இருங்க. இப்பொழுது அல்லாஹ்விட்ட அரிசி பேசும், யா அல்லாஹ், இத்துணை ஆண்டு காலம், இத்துணை நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜிப்ரீலையுமா நீ மரணிக்க செய்கின்றாய், ஜிப்ரீலையுமா மௌத்தாக்க போகின்றாய். இப்பொழுது அல்லாஹ் கூறுவான், என்னுடைய அரிசிக்கு கீழால் உள்ள அத்துணை பேர்களுக்கும் நான் மரணத்தை எழுதி வைத்து விட்டேன். இப்பொழுது ஹதர ஜிப்ரீலையும் அல்லாஹ் மரணிக்க செய்வான், மீகாயிலையும் மரணிக்க செய்வான், இஸ்ராஃபீலையும் அல்லாஹ் மரணிக்க செய்வான், இஸ்ராயிலையும் அல்லாஹ் மரணிக்க செய்வான். உலகத்தில் அல்லாஹை தவிர வேறு யாரும் ஹயாத்தோடு இருக்க மாட்டார்கள். இப்பொழுது தான் அல்லாஹ் உலகத்தில் சட்டம் தனியாக 40 வருட காலம் இருந்து அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், உலகத்தில் எனக்கு ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, எனக்கு அந்த பதவி இருக்குது, இந்த பதவி இருக்குது என்று பெருமை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் எங்க, ஆட்சியாளர்கள் எங்க, அதிகாரிகள் எங்க? அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் பதில் சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ்வே கூறுவான், அடக்கியாளக்கூடிய தட்டம் தனியான அல்லாஹுக்கு தான் ஆட்சி, அவனுக்கு தான் அதிகாரம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக அல்லாஹ்வே தவிர உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது. ஆக அல்லாஹ் ஹய்யுன் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு ஹயாத் என்பதும் இல்ல, அவனுக்கு மௌத் என்பதும் இல்ல, அவனுக்கு ஆரம்பமும் இல்ல, அவனுக்கு முடிவும் இல்ல, அவனுக்கு முன்னாலும் ஒன்றும் இல்ல, அவனுக்கு பின்னாலும் ஒன்றும் இல்ல. அத்தகைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரத்துள்ளவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய நபுவத்துடைய காலம் 23 வருஷம். அந்த 23 வருஷ காலகட்டத்தில் உள்ள நேர் பாதி 11.5 வருடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்காக வேண்டித்தான் செலவு செய்தாங்க. ஈமானை விளங்க வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்க வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய உள்ளமே குதிரத்தை விளங்க வைத்தார்கள். அல்லாஹ்வை விளங்க வைத்ததுடன் ஷிர்கிலிருந்தும் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது, அவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. நபி அவர்கள் பள்ளிவாசலையும் விளங்க வைக்கிறாங்க, தொழுகையிலையும் விளங்க வைக்கிறாங்க, சபரிலையும் விளங்க வைக்கிறாங்க, போர் முனையில யுத்த களத்திலையும் விளங்க வைக்கிறாங்க, வீட்டில் தன்னுடைய மனைவிமார்களுக்கு விளங்க வைக்கிறாங்க. அல்லாஹுவை விளங்கி வைத்ததுடன் மறுமுனையில ஷிர்கிலிருந்து அவர்களே நபி அவர்கள் பாதுகாத்துக் கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு தொழுது முடித்தவுடன் நபி அவங்க ஓரளவு சத்தம் போட்டு சொல்லுவாங்க, அல்லாஹும்மா லா மானியா லிமா ஆதைத் வலா மூஆதியா லிமா மனஅத் வலா ராத்த லிமா கதைத் வலா முபத்தில லிமா ஹக்கம்த லா மானியா லிமா ஆதைத். யா அல்லாஹ், நீ யாருக்கு கொடுத்து விட்டாயோ அதை முழு உலக மக்களாலும் சேர்ந்தாவது தடை செய்ய முடியாது. நீ யாருக்காவது தடை செய்து விட்டால் முழு உலக மக்களும் சேர்ந்தாலும் அவருக்கு கொடுக்க முடியாது. நீ எதை முடிவெடுத்தாயோ அதுதான் முடிவு, அதற்கு அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ இதை தீர்ப்பளித்து விட்டாயோ அதுதான் தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக யாருமே பேச முடியாது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஈமானுடைய தர்பியத்தை கொடுக்கின்றார்கள். அதற்கு தூதுவா குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இறக்குகின்றான். அல்லாஹ் யஃபஅலு மா யஷா, அவன் எதை நாடுவானோ அதை செய்வான். வயஹ்குமு மா யுரீத், அவன் எதை நாடுவானோ அதை தீர்ப்பளிப்பான். அவன் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அவனிடத்துல யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாது. நீங்க கேட்கப்படுவீங்க, நான் கேட்கப்படுவேன், முழு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் கேட்கப்படுவார்கள். அல்லாஹிடத்துல யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாது. அவன் தான் பாதுகாப்பான், அவனை பாதுகாக்க தேவல்ல. உணவு கொடுக்கக்கூடியவன் அவன், அவனுக்கு உணவுடைய தேவை இல்ல. நீர் கொடுக்கக்கூடியவன் அவன், நீருடைய தேவை அவனுக்கு இல்ல. சுகத்தை அவன் தருவான், நோய் என்பது அல்லாஹ்வுக்கு இல்லவே இல்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் உள்ள அந்த 13 வருஷ காலகட்டத்தில் 11.5 வருடம் நபி அவர்கள் அல்லாஹ்வை விளங்க வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்க வைத்தார்கள். அவனுடைய உள்ளமையை, குதிரத்தை விளங்க வைத்தார்கள். அதற்கு தோதுவா நாம் பார்க்கலாம். ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சரித்திரம், பின்னால ஹதரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் மூசா, ஹதரத் யஹ்யா, ஹதரத் ஜக்கரியா, ஹதரத் தாவூத், கடைசியில வந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஒவ்வொரு காலத்தில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இருக்கு. நபி அவர்களுடைய ஈமானுடைய போதனைக்கு தோதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துகளை இறக்கி கொண்டே இருந்தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல பல இடங்கள்ல அவனுடைய வல்லமை சம்பந்தமான ஆயத்து, அவனுடைய குதிரை சம்பந்தமான ஆயத்து, அவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது, அது சம்பந்தமான ஆயத்துகளை இறக்கிக் கொண்டே இருக்குகின்றான். சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இறக்கிக் கொண்டே இருக்குகின்றார்கள். இந்த அளவுக்கு குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், சின்வானுன் வகைரு சின்வானின் யுஸ்கா பிமா வாஹிது வ நஃபதிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உக்ல் வ ஃபில் அர்தி கிதஅம் முதஜாபிராத். பூமியில ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த, இணைந்த பல நிலங்கள், பல பகுதிகள் இருக்குகின்றது. வ ஃபில் அர்தி கிதஅம் முதஜாபிராத், அந்த நிலங்களில் வ ஜன்னாதும் மின் அஅநாப், திராட்சையுடைய தோட்டங்கள், வ ஸரஉன் விவசாய பயிர்கள், வ நஹீல் ஈட்டமரத்துடைய தோட்டங்கள், குலைகள் உள்ள அல்லது கிளைகள் உள்ள, கிளைகள் இல்லாத ஈத்த மரத்துடைய தோட்டங்களையும் நாம் ஆக்கி இருக்கின்றோம். யுஸ்கா பிமா, அவைகள் அனைத்திற்கும் நாம் ஒரே நீரைத்தான் பாய்ச்சுகின்றோம். ஆனால் அவைகளுடைய சுவையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது யார்? மாம்பழத்துடைய டேஸ்ட் வேற, கொய்யா பழத்துடைய டேஸ்ட் வேற, தோடம் பழத்துடைய டேஸ்ட் வேற, ஒவ்வொரு பழத்துடைய ருசி அல்லாஹ் வித்தியாசம். அல்லாஹ் கூறுகின்றான், ஒரே நீரைத்தான் நாம் புளிய வைக்கின்றோம். ஒவ்வொரு மரத்துடைய ருசியை, ஒவ்வொரு பழத்துடைய ருசியை அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால், சக்தியால் மாற்றி இறக்குகின்றான். நாங்க பார்க்கலாம், வானிலிருந்து மழை பொழிகின்றது, அந்த மழை நீரை மனிதன் குடிக்குகின்றான், அவனுடைய தாகம் தீருகின்றது. அதே நீரை மிருகங்கள் குடிக்குகின்றது, அதன் மூலமாக சுத்தமான பால் கிடைக்குகின்றது. அதே நீர் விவசாய பயிர்கள் விழுந்தா அதன் மூலமாக நமக்கு தானியங்கள் கிடைக்குகின்றன. அதே நீர் மரங்கள்ல விழுந்தா அதன் மூலமாக பழங்கள் கிடைக்குகின்றது. அதே நீரை நாம் பார்க்கலாம், பாம்பு தேள்கள் போன்றது குடித்தா அதன் மூலம் விஷம் கக்குகின்றது. ஒரே நீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அவனுடைய குதிரத்தால நூற்றுக்கணக்கான பிரதிபலன்களை ஏற்படுத்துகின்றான். அவனை தான் கேட்கின்றான், அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி ஸஹாபா ஸும்மா யுஅல்லிஃபு பைனஹு ஸும்மா யஜ்அலுஹு ருகாமா فترى الوجه يخرج من خلاله. மழை எப்படி பெய்யுது நீங்க பார்க்கலையா? அலம் தர அன்னல்லாஹ் யுஸ்ஜி ஸஹாபா, பல இடங்களில் உள்ள மேகங்களை அல்லாஹ் இழுத்துக் கொண்டு வருகின்றான். ثُمَّ يُؤَلِّفُ بَيْنَهُ, பின்னால ஒன்றை ஒன்றுடன் அல்லாஹ் இணைக்குகின்றான். ثُمَّ يَجْعَلُهُ رُكَامًا, பின்னால அவைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து, فَتَرَى الْوَدْقَ يَخْرُجُ مِنْ خِلَالِهِ, அதற்கு பின்னால அவைகளுக்கு மத்தியிலிருந்து பனிக்கட்டிகள், நீர் துளிகளை நீங்கள் விழுவதை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நீரையும் அல்லாஹ் தான் இறக்கி வைக்குகின்றான். அந்த நீரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தான் எடுத்திருக்குகின்றான். உலகத்தில் எங்களால நீரை பாதுகாக்க இயலுமா? ஒரு மாதத்திற்கு தேவையான நீரை அல்லாஹ் ஒரே ஒரு நாள்ல மேலிருந்து அனுப்பி வச்சுட்டா முழு உலகமும் வெள்ளத்தால மூண்டு விடும், தாழ்ந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய நீரை அவன் பாதுகாக்குகின்றான். அங்காங்கே மலைகள்ல வைத்து, இன்னும் சில பூமிகளுக்கு கீழால் வைத்து, ஆறுகள்ல நதிகள்ல வைத்து, கிணறுகளின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்க இருக்குகின்றான், பாதுகாத்து தேவையான அளவு தந்து கொண்டே இருக்குகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், இப்பொழுது செயற்கை மழை பொழிய வைக்கப்படுகின்றது. இதன் மூலமாக அல்லாஹ் படைத்த மேகத்தை கொண்டு இந்த மேகம் இல்லாம உங்களால செயற்கை மழையை பொழிய வைக்க இயலுமா? இத்தனை பில்லியன் செலவழித்தாலும் இந்த ஆகாயத்தில் உள்ள அதாவது மேகங்களே இல்ல, இந்த மேகங்கள் இல்லாமல் அவர்களால் மழையை பொழிய வைக்க முடியாது. அல்லாஹ் கேட்கின்றான், இந்த மழையின் நீர் அதர பாதாளத்திற்கு சென்று விட்டது, பூமி இந்த நீரை உறிந்து விட்டது. இப்பொழுது மனிதர்கள் யாராலாவது முடியுமா பூமிக்கு கீழால் இருந்து மீண்டும் நல்ல மதுரமான நீரை கொண்டு வருவதற்கு யாருக்காவது சக்தி இருக்கதா? குல் அரஅய்தும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரன் ஃபமன் யாதீகும் பிமாஇன் மஈன். நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுடைய நீர் அது அதர பாதாளத்திற்கு சென்று விட்டது, அந்த நீர் வத்தி விட்டது, இப்பொழுது மதுரமான சுத்தமான நீரை யாராலாவது கொண்டு வர முடியுமா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் மேலிருந்து நீரையும் பொழிய வைக்கின்றான், பூமிக்கு கீழால் இருந்து அவன் தான் நீரை மேலையும் கொண்டு வர செய்கின்றான். எவ்வளவு அவனுடைய சக்தி! இரண்டு கடல்கள் இருக்குகின்றது, இரண்டு சமுத்திரங்கள் இருக்குகின்றது, அந்த சமுத்திரம் வந்து ஒன்று ஒன்றுடன் சேருகின்றது, ஆனால் இதனுடைய நீர் இங்க வராது, இதனுடைய நீர் இங்க வராது. இரண்டு சமுத்திரங்களுக்கு மத்தியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தடையை போட்டுகின்றான். குரான்ல கூறுகின்றான், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இதை நேரடியா பார்க்கலாம், இரண்டு சமுத்திரங்கள் ஒன்று சேரக்கூடிய. அதே போல இன்னும் சில நாடுகள் குரான்ல கூறுகின்றான், நீங்க பார்க்கவில்லையா இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றது, ஆனால் இரண்டுக்கும் மத்தியில வேறொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நாங்க தடையை போட்டிருக்கின்றோம், அந்த நீர் இங்கே வர முடியாது, இந்த நீர் அங்கே செல்ல முடியாது. இரண்டுக்கும் மத்தியில் அல்லாஹ் அவனுடைய ஒரு தடையை போட்டிருக்கின்றான். அந்த தடையை அந்த நீர் மீளாது என்று, அதாவது அதை தாண்டி விடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இப்படி குர்ஆனை நாங்கள் எடுத்துக் கொண்டோம் என்றா அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய குதிரத், அவனுடைய சக்திகள் பொதிந்த அந்த ஆயத்துக்களை அல்லாஹ் நபியுடைய ஈமானுடைய தர்பியத்திற்கு தோதுவா இறக்கிக் கொண்டே இருக்குகின்றான். சஹாபாக்களுடைய உள்ளங்கள் உள்ள ஈமான்ல நாளுக்கு நாள் வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்குகின்றது, அதில் அதிகரிப்பு ஏற்படுத்திக் கொண்டே இருக்குகின்றது, அவர்களுடைய கல்வியில் உள்ள ஈமான் பலம் அடைகின்றது. அதற்கு தோதுவா இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறை கட்டளைகளை, இறை உத்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு நபியுடைய அந்த ஈமானுடைய தர்பியத்தில் சஹாபாக்கள் அல்லாஹுவை நம்பினாங்க, அல்லாஹுடைய நபியுடைய பேச்சை நம்பினாங்கன்னு சொன்னா அதற்கு நிகர் உலகத்துல இல்ல. எந்த அளவுக்கு அல்லாஹுவை நம்பினாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்கு முன்னால சுவர்க்கத்தை கொண்டு வந்து நேராக நிறுத்தி விட்டாலும், எனக்கு முன்னால நேரடியாக நரகத்தை நிறுத்தி விட்டாலும், ஆரம்பத்திலே இருந்த என்னுடைய ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படாது, எங்க சுவர்க்கத்தை பார்க்காமல் அது எப்படியோ அப்படியே நான் ஈமான் கொண்டு விட்டேன், நரகத்தை பார்க்காமல் அதை எப்படி ஈமான் கொள்ளணுமோ அப்படி ஈமான் கொண்டு விட்டேன், அதை பார்த்ததுனால எனக்கு அதிகரிப்பு ஏற்படாது, இதை பார்த்ததுனால என்னுடைய ஈமான் அதிகரிப்பு ஏற்படாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வையும் நம்பினாங்க, அல்லாஹுடைய நபியுடைய பேச்சையும் நம்பினாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, ஆஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வை விளங்க வைத்து, அவனுடைய உள்ளமை விளங்க வைத்து, அவனுடைய குதிரை சக்தியை விளங்கினதுனால அவனுடைய கட்டளைகள் பெரிதா தெரியல, அவனுடைய உத்தரவுகள் பாரமா தெரியல, நபியுடைய வழிமுறைகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு சிக்கலா பிரச்சனையா தெரியல, முழு வாழ்க்கையில ஒன்றுக்கு பழகி இருக்கிறாங்க. இப்பொழுது நபி அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், இதை நீங்க விட்டு விடணும், அதையும் விடுவதற்கு தயார். இத்தனை ஆண்டு காலம் பழகின ஒரு பழக்கம், நபியுடைய உத்தரவு வருது, அல்லாஹுடைய கட்டளை வருது, அல்லாஹுடைய கட்டளையை நபி அவர்கள் அவர்களுக்கு போதிக்குகின்றார்கள், அதை விடுவதற்கும் தயார். இப்பொழுது அதற்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு, ஈமான் வர வர இந்த அல்லாஹுடைய தீன் எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக வரணும், அந்த தீன் முழுமையாக வந்தா நாங்கள் நினைக்கிறது அனைத்தையும் சாதித்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் அதிகமான மக்கள் நினைக்கிற மாதிரி, எப்படியாவது நான் பணக்காரனா மாறணும், எப்படியாவது நான் சல்லிக்காரனா மாறணும், என்கிட்ட சல்லி வந்தா நான் நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம், அதிகமான மக்கள் நினைக்கிறதான். எப்படியாவது பணம் வந்துடணும், பணம் வந்துட்டான் நான் நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம் என்று இன்று மக்கள் நினைக்கின்றார்களோ, நபி அவர்கள் இதற்கு நேர்மாற்றமாக சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. தீன அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுங்க. தீனண்டா சென்ற மாசம் டெல்லி மர்க்கத்துல நடந்த அந்த கார்க்கும் கூட்டத்துல கூட இப்ராஹிம் மௌலானா விளக்கினாங்க. தீனண்டா மூணு சில்லா போறதனுடைய பெயர் இல்ல, 40 நாள் போவதனுடைய பெயர் அல்ல, மாசம் மாசம் 3 நாள் போவதனுடைய பெயர் இல்ல. அவங்க திருப்பி திருப்பி விசேஷமா சொன்னாங்க, தீன் வருவதற்கு இது ஒரு வழி, மூணு சில்லா போறது ஒரு வழி, 40 நாள் போறது ஒரு வழி, மூணு நாள் போறது ஒரு வழி, 5 அமல்களை தொடர்ந்து செய்யறது ஒரு வழி. தீனண்டா என்ன, ஒருவர் காலையில் இருந்து இரவு படுக்குகின்ற வரைக்கும் எதை செய்தாலும் சரி, இஸ்லாமிய முறைப்படி அல்லாஹ் சொன்ன பிரகாரம், நபியவர்கள் செய்த பிரகாரம் செய்வது தீனுடைய வாழ்க்கை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை படிச்சு கொடுத்தாங்க, உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான தீன் வந்தா நீங்க நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம், நீங்க எதையும் விரும்புறீங்களோ அதை நீங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நடத்தாட்டி காட்டுவான். ஆட்சி தேவையா, அதிகாரம் தேவையா, கண்ணியம் தேவையா, கௌரவம் தேவையா, பாதுகாப்பு தேவையா, வரக்கத் தேவையா, எதேது தேவையோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தாட்டி காட்டுவான். ஆனா முழுமையான தீன் வரணும். பள்ளிவாசலுக்குள்ளேயும் தீன், பள்ளிவாசலுக்கு வெளியிலையும் தீன், வீட்டுக்குள்ளேயும் தீன், வெளிநாட்டிலேயும் தீன், உங்களுடைய வீட்டு முற்றத்திலேயும் தீன், பஜாரில மார்க்கத்தில் போனாலும் தீன், உங்களுடைய தொழிலிலேயும் இஸ்லாம், வியாபாரத்திலேயும் இஸ்லாம், குடும்பம் நடத்தக்கூடிய வேலையிலும் இஸ்லாம், குழந்தையை வளர்க்கக்கூடிய வேலையிலும் இஸ்லாம். தீனை நீங்க முழுமையா பின்பற்றினீங்க, தீனின் மூலமாக நீங்க நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம். இப்பொழுது சஹாபாக்களுடைய உள்ளத்துல நபியுடைய இந்த போதனை ஆழமாக பதிந்து விட்டது. இப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில முழுமையான தீன், பரிபூரணமான தீன், அல்லாஹ் எந்த தீனை விரும்புகின்றானோ அந்த தீன் முழுமையாக வந்துடணும் என்பதற்காக வேண்டி எந்த தியாகத்தை நபி அவர்கள் முன்னால வச்சாலும் அதை செய்வதற்கு அவர்கள் தயார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, 4-5 வகையான தியாகங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அந்த 4-5 வகையான தியாகங்களில் அதிகமான சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல குறிப்பிடுகின்றான், முதலாவது நாங்க என்ன செய்தோம், உங்களுக்கு பயத்தை கொண்டு சோதித்தோம், இரண்டாவது உங்களுக்கு நாங்க கொஞ்சம் பசியை கொண்டு சோதித்தோம், மூணாவது உங்களுடைய பொருளில் குறைபோய் ஏற்படுத்துவதை கொண்டு சோதித்தோம், 4வது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, பாப்பா இருக்கும் பொழுது மகன் இறக்குகின்றான், மகன் இறக்கும் பொழுது பாப்பா இறக்குகின்றான், அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை கொண்டும் சோதித்தோம். 5வது அவர்களுடைய விவசாயத்துல, அவர்களுடைய தோட்டங்கள்ல, அவர்களுடைய பயிர்கள்ல, இதை கொண்டும் நாங்கள் சோதித்தோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வந்ததுனால இந்த அதிகமான சோதனைகளில் அந்த சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், நாம் நிச்சயமாக திட்டமாக கொஞ்ச பயத்தை கொண்டு, முழுமையான பயம் அல்ல, 100 உள்ள பயம் அல்ல, கொஞ்ச பயத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். 2வது கொஞ்ச பசியை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். வனக்சிம்மினல் அம்வால், உங்களுடைய பொருளில் ஆபத்து, அதற்கு நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் சோதிப்போம். வல் அம்ஃபுஸ், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். வனக்சிம்மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்தமரத், உங்களுடைய பழங்கள்ல, உங்களுடைய விவசாய பயிர்கள்ல, அதிலேயும் நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். ஆனா இந்த 5 சோதனைகள்ல யார் உறுதியாக அதை எதிர்த்து பொறுமையுடன் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு நீங்க சோப்பணம் சொல்லுங்க. وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه, இந்த 5 வகையான சோதனைகள்ல எந்த சோதனை ஏற்பட்டாலும் அவர்கள் என்ன சொல்வாங்க, காலோ இன்னாலில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் வாழுகின்றோம், நான் என்னுடைய மனைவிக்காக வேண்டி வாழல்ல, என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி வாழல்ல. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் யோசனை புள்ளைய பத்தி தான், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்குது, எனக்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்குது, எனக்கு ஒரு மூணு பொம்பளை பிள்ளைக்குது, என்னுடைய மகன் இருக்கிறாங்க. அதனால காலம் எல்லாம் அதை யோசிச்சு யோசிச்சு அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நாங்க பார்க்கலாம் சிலர்கள் திருமணம் முடிச்சதோட பேசிருவாங்க வெளிநாட்டுக்கு, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு, 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் திருமணம் முடிச்சு மனைவியோடு வாழ்றதுடைய காலத்துல வாழல. இப்பொழுது இவர் என்ன நினைக்கிறது, கொஞ்சம் நல்லா சேர்த்து கொண்டு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீட்டை கட்டணும், நல்ல ஒரு வாகனத்தை வாங்கணும். அவர் எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சு வரும்போது அவரும் கிழவன், வீட்டுள்ள மனைவியும் கிழவி. இப்பொழுது புள்ள பெரிசாகிடுவாங்க, இவர்களுக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழையலா. இன்றைக்கு சிலர்கள் என்ன நினைக்கிறது, நான் வாழ்றது என்னுடைய மனைவிக்கு, நான் வாழ்றது என்னுடைய மகளுக்கு, நான் வாழ்றது என்னுடைய மகளுக்கு. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் என்ன சொல்வார்கள், இன்னாலில்லா, நாம் வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனின் அளவுல தான் நாங்க திரும்பி போகின்றோம். இப்படி யாரு கூறுவார்களோ, உலாஇக அலைஹிம் ஸலவாதும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா வஉலாஇக ஹுமுல் முஹ்ததூன். இவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள், இவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பரக்கத், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இந்த ஆயத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்தோம் என்றால், முதலாவது அல்லாஹ் கூறுகின்றான், கொஞ்சம் பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம். அந்த பயத்தை கொண்டு நபியவர்களை மாத்திரம் சோதிக்கல, நபியவர்களுக்கு முன்னால வாழ்ந்த அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்தான். அதில் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். பின்னால வந்த ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதித்தான். இந்த அளவுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹி நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நீண்ட சரித்திரம் குர்ஆன்ல வருது. அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு ஆளும் எதிர், அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு ஆளும் சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிச்சு கொண்டிருந்த வேளையில ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள அவர் ஹஜ்ரத் மூசா கிட்ட சொன்னாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தில் உள்ளவனுடன் நான் சண்டை பிடிக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தன்னுடைய கையால் ஒரு குத்துண்டு தான் குத்துறாங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரே ஒரு குத்துண்டு குத்தினாங்க, ஆனா அவன் இறந்து விட்டான். இப்பொழுது இந்த செய்தி அங்கே அதாவது பரவலா பேசப்படுது. ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அடுத்த நாளும் போறாங்க ரோட்ல, இப்பொழுது ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்தில் உள்ளவர் திருப்பி உதவி கேட்கிறாரு, மூசா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. பக்கத்தில் உள்ள ஃபிரௌன்ல கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, மூசா நீங்க நேத்தோரால கொண்ட மாதிரி இன்றைக்குமா கொல்ல போறீங்க, நீங்க நேத்தோரால கொண்டுட்டீங்க அதே மாதிரி இன்றைக்குமா கொல்ல போறீங்க என்று சொல்லி உடனடியாக ஃபிரௌன் கிட்ட போய் சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நாட்டை விட்டு மிஸ்ரை விட்டு வெளியேறுறாங்க. அப்ப அது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா கூறுகின்றான். சிலர்கள் வாராங்க, வந்து ஹஜ்ரத் மூசா கிட்ட சொல்றாங்க, யா தமிரூன பிக்க லியக்தலூக ஃபஹ்ருஜ் இன்னி லக மினல் நாஸிஹீன் ஃபஹரஜ மின்ஹா கைஃபை யதரக்கப் கால ரப்பி நஜ்னி மினல் கௌமி ழாலிமீன் என்ற ஆயத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இப்பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மிஸ்ரை விட்டு சென்று சுமார் 10 வருஷம் ஜோர்டான்ல ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட ஆடுகளை மேய்த்துட்டு 10 வருஷத்துக்கு பின்னால தான் ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, பயத்தை கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களையும் சோதித்தான். ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து அந்தந்த காலத்துல வாழ்ந்த அந்தந்த நாட்டில் வாழ்ந்த காபிர்கள் சொல்லுவாங்க, வகால் அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம் லனுஹ்ரிஜன்னகும் மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. ஒவ்வொரு காபிரானவர்களும் தங்கள் தங்களுடைய தூதுவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒன்று வகால் அல்லதீன கஃபரு அழிப்போம், அநியாயக்காரர்கள் அழிப்போம். முதலாவது பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், லகது ஊதீது ஃபில்லா வமா யூதா அஹதுன் வலகது உஹித்து ஃபில்லா வமா யுகாஃபு அஹதுன். நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் நோவினை கொடுக்கப்பட்ட மாதிரி உலகத்துல வேற யாரும் நோவினை கொடுக்கப்பட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்களை பயமுறுத்தவும் செய்தாங்க, நபி அவர்களுக்கு நோவினை கொடுக்கவும் செய்தாங்க. நபியுடைய உடலுக்கு நோவினை, நபி அவர்கள் வாழ்ந்த வீட்டுடைய முற்றத்துல அசுத்தங்களை கொட்டுவதை கொண்டு நோவினை. நபி அவர்களுடைய மகள்மார்களை திருமணம் முடித்தார்கள், அபு லஹபுடி இரண்டு மகன்மார்கள். அந்த ரெண்டு மகன்மாரும் நபியுடைய மகள்மார்களை தலாக் சொல்லி அவர்களை விதவையாக்குவது கொண்டு நபியுடைய கல்புக்கு நோவினை. நபி அவங்க தொழுது கொண்டிருந்தாங்க, ஒட்டக குரலை கொண்டு வந்து போடுவது கொண்டு நபியுடைய உடலுக்கு நோவினை. நபி அவர்கள் யுத்தத்துல பல் ஷஹீதாக்கப்படுது, நபியுடைய முகம் தீக்கரையாக்கப்படுது. நபி அவர்களுக்கு பலவிதமான நோவினைகளையும் கொடுத்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதே மாதிரிதான் நபி தோழர்களுக்கு பயம். நீங்க படித்திருப்பீங்க பதாயில் ஆமால்ல, ஹஜ்ரத் அபூதர் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்ப வேலையில வாராங்க ஹரம் ஷரீஃபுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், நபி அவர்களை சந்திக்கணும்னு சொல்லித்தான் வாராங்க. ஆனா மூணு நாள் ஆகவே நபி அவர்களை சந்திக்க முடியல, பதாயில் ஆமால வருது. இப்பொழுது ஒரு நாள் பாக்குறாங்க, இரவானதும் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு கேக்குறாங்க, நீங்க வெளியூர்காரன் போல தெரியுது, கூட்டிக் கொண்டு போறாங்க, வீட்டுல சாப்பாடு கொடுக்கறாங்க, அடுத்த நாள் பள்ளியில இரவு வரைக்கும் இருக்கிறாங்க, மூணாவது நாளும் இருக்கிறாங்க. மூன்று நாள் என்னுடைய பசிக்கு உணவு அந்த ஜம்ஜம் நீர், என்னுடைய தாகத்திற்கு நீர் அந்த ஜம்ஜம் நீர். ஒரு மாதமாக நான் ஜம்ஜம் நீரை குடித்ததனால என்னுடைய வயிறுல துந்தி போட்டு விட்டதாக ஹஜ்ரத் அபூதர் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன சரித்திரம் முஸ்லிம் ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு மாதமாக யாரிடத்திலுமே கேட்க முடியாது யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி பெரிய கிரௌட் உண்டு இல்ல ஹரமுக்குள்ள, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஆனா காஃபிர்களுடைய அச்சுறுத்தல்கள், அவர்களுடைய மிரட்டல்கள், அவர்களுடைய பயமுறுத்தல்கள் இந்த அளவுக்கு அதிகம், யார்கிட்டயும் தைரியமா கேட்கலாது யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. கடைசியில மூணு நாளைக்கு பின்னால அதன் இந்த சரித்திரம் அதர கலி ரதியல்லாஹு கூட்டிக் கொண்டு போறாங்க. அவங்கள்ட்ட முதல்ல கேட்கறாங்க, நீங்க இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று அவர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் செய்து பின்னால விஷயத்தை சொல்றாங்க. அதர கலி ரதியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை காட்டி கொடுக்கறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆரம்பத்தில் நபி அவர்களுக்கு மாத்திரமல்ல நபி தோழர்களுக்கும் அல்ல பயத்தை கொண்டு சோதித்தான். இரண்டாவது வளனபுலவன்னக்கும் பிஷயின் மினல் கௌஃப் வல்ஜூ, அல்லாஹ் பசியை கொண்டு சோதித்தான். எந்த அளவுக்கு பசி என்று சொன்னா, அல்லாஹு அக்பர், ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஹயாத்து ஸஹாபாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை எங்கட வீட்டுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர்களுடைய பகுதியிலிருந்து ஒரு ஆட்டுத்தொடைய அன்பளிப்பு அனுப்பி வச்சாங்க. நான் அதை எடுத்து, அதாவது என்னுடைய வீட்டில் ஒரு பெண்மணி எடுத்து ஒரு பக்கமா வச்சாங்க, நான் எடுத்து அதை வெட்டி சமைக்க போனேன். அப்ப வீட்டில் உள்ள பெண்மணி சொன்னாங்க, யா உம்முல் மூமினீன் அவர்களே, நீங்க இருட்டுல வெட்டுறீங்க, கொஞ்சம் விளக்கை பத்த வைத்து இந்த இறைச்சிய வெட்டினா நல்லதல்லவா. அப்பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள், எங்கட வீட்டுல விளக்கை பத்த வைப்பதற்கு எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெயையே நாங்க குடித்து எங்களுடைய பசியை போக்கி இருப்போம். இந்த ஜெய்தூன் எண்ணெயை தான் பாவிக்கிறது விளக்க பத்த வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு. சொல்லுவாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, விளக்கை பத்த வைப்பதற்கு எங்கட வீட்டுல எண்ணெய் இருந்தா அந்த எண்ணெயை நாங்க குடித்து எங்கட பசியை போக்கி இருப்போம். விளக்கை பத்த வைப்பதற்கு கூட நம்முடைய வீட்டுல எண்ணெய் இல்ல, அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் பசியை கொடுத்திருந்தான். அதுல சாதிபன் உபாதா ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்துல நபி அவர்களையும் நபி தோழர்களையும் நபியுடைய குடும்பத்திலுள்ள அத்துணை பேர்களையும் அந்த ஷாபி அபி தாலிப் என்ற கணவாய்க்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சுமார் ரெண்டு ரெண்டரை வருடம் அந்த ஷாபி அபி தாலிப் என்ற கணவாயில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களோடு இருந்த வேலையில தான் அதுல சாதிபன் உபாதா ரழியல்லாஹு குறிப்பிடுகின்றார்கள், ஒரு நாள் இரவு வேலையில நான் அப்படியே சிறுநீர் கழிக்க போனேன், போன வேலையில என்னுடைய காலில் என்னமோ பட்ட மாதிரி இருந்தது, அதை எடுத்து நான் பார்த்தேன், ஒரு மிருகத்துடைய ஒரு தோல் துண்டு உண்டு, அந்த அந்த மிருகத்துடைய தோலை எடுத்து அதை நான் கொஞ்சம் சுத்தமாக்கி பின்னால் அங்கே எரிந்து கொண்டிருந்த ஒரு நெருப்பில போட்டு அதை சுட்டு நல்ல முறையில் அது சுட்டதற்கு பின்னால அந்த தோலை தூள் பண்ணி அதை பவுடராக்கி ஒரு கிளாஸ்ல தண்ணீரை ஊத்தி அந்த பவுடரை போட்டு நான் குடிச்சேன். 3 நாளைக்கு பின்னால என்னுடைய வயிற்றுக்குள்ள போன முதலாவது அந்த தண்ணி கிளாஸ் அதை குறிப்பிடுகின்றார். மீரான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அல்லாஹ் பசியை கொண்டும் அவங்களை சோதித்தான். ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு குறிப்பிடுகின்றார்கள். ஆரம்ப வேளையில நபி அவர்களோடு என்ன செய்வாங்க, மூத்த சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பாங்க முன்சப்புல, திடீர் திடீர்னு சப்தம் கேட்கும், என்னன்னா நிற்க முடியாமல் அவர்கள் கீழே விழுந்து விடுவாங்க, அந்த அளவுக்கு கடுமையான பசி. இதே மாதிரி நபியுடைய சபையில் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க சிலர்கள், நபி அவங்க வந்துட்டா ஒவ்வொருத்தருக்கு பின்னால் அப்படி அப்படி அதாவது மறைஞ்சி மறைஞ்சி இருப்பாங்க. நபியிடம் இருந்து தன்னுடைய மேனையை முழுமையா மறை ஆடை இல்ல, வெக்கத்தினால கூச்சத்தினால மறைந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஆரம்பத்துல அவர்களுக்கு பசியை கொண்டு ஆடை இல்லாத நிலையை கொண்டு அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதித்தான். ஆனாலும் அனைத்திலும் மக்காவுல உறுதியா இருந்தாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இப்பொழுது 3வது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுடைய பொருளில் சேதம் ஏற்படுவதை கொண்டு. பொருளுடைய சேதம் என்ன, 13 வருஷத்துக்கு பின்னால மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹுடைய உத்தரவு. ஆனா மக்கா வாசிகள்ல யாரும் முஸ்லிம்கள் தன்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு விருப்பம் இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, தன்னுடைய முழு சொத்து, வாழ்ந்த வீடு, வாழ்ந்த காணி, அவர்களுடைய தோட்டம், அவர்களுடைய வீட்டு சாமான், அத்துணை பொருட்களையும் விட்டுவிட்டு என்ன செய்கின்றார்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அம்வால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன வேளையில ஒரு வகையான பொருள் ஆபத்து, பொருள் நஷ்டம். மதீனாவுக்கு போனதற்கு பின்னால 2-3 வருஷம் கொஞ்சம் முயற்சி செய்யறாங்க, இப்பொழுது ஓரளவு பொருளை சம்பாதித்துக் கொண்டாங்க. ஏன், மதீனாவில் உள்ள அன்சாரியங்கள் இவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தாங்க. வீதியில் வீட்டில் ஒரு பகுதியை கொடுப்பாங்க, தொழில் தொழில் ஒரு பகுதியை கொடுப்பாங்க, காணியில் ஒரு பகுதி, தோட்டத்தில் ஒரு பகுதி, அனைத்திலும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்து ஒரு 2-3 வருஷத்துல ஓரளவு தன்னுடைய பொருளாதாரத்தை சீராக்கி கொள்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால தக்காதாவை வைக்கின்றான். ஹிஜ்ரி 2ல பத்ருடைய யுத்தம் வருகின்றது, ஹிஜ்ரி 3ல உஹதுடைய யுத்தம் வருகின்றது, அதற்கு பின்னால ஹிஜ்ரி 4-5களில் ஹந்தக்குடைய யுத்தம் வருகின்றது. ஹந்தக், மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஹந்தக் தோண்டினது அவ்வளவு கிட்டவல்ல. ஹந்தக் இருக்குது, அந்த ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அகல் இருக்குது, அது சாதாரணமான குழி அல்ல, மிகப்பெரிய ஒரு குழி, சுமார் 5 கிலோமீட்டரை விட நீளமான ஒரு குழி. ஹந்தக் தோன்றுறாங்க, எப்படி தோன்றுறாங்க, அதனுடைய அகலம் ஒரு 8 அடி அல்லது 10 அடி இருக்கும், அதனுடைய ஆழம் 10-12 அடி வரைக்கும் ஆழம், 10-12 அடி வரைக்கும் ஆழம், 8-10 அடி வரைக்கும் அகலம், ஒரு 5000 அடி சதுர அடி, சுமார் 5 கிலோமீட்டருடைய நீளம். இதுல தான் அவர்கள் அகல் தோன்றுறாங்க. எந்த நிலையில, வயிற்றுல கள்ள கட்டி கொண்டு. நபி அவர்கள் என்ன செய்வாங்க, அன்சாரியங்களை பிரிச்சு கொடுப்பாங்க, நீங்க இந்த 8 அடியை தோண்டுங்க, நீங்க இந்த 10 அடியை தோண்டுங்க. அன்சாரியங்கள் நல்ல தோட்டத்துல வேலை செய்ய பழக்கமானவங்க, அவசரமா அதை தோண்டிட்டு ஓடி வருவாங்க முஹாஜிரீன்கள்ட்ட, அவங்களத்துல எவ்வளவு மிச்சம் இருக்குது தாங்க, நாங்க தோண்டுகின்றோம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இப்பொழுது 4-5ல கண்டக்குடி யுத்தம் வருது, பின்னால தபுக்குடி யுத்தம் வருகின்றது. மதீனாவில் இருந்து 680 கிலோமீட்டர் தூர பிரயாணம் செய்யணும், ஹுனைனுடைய யுத்தம் வருகின்றது. அதே போன்று ஜோர்டான்ல மூத்தா எருமுக்குடைய சண்டைகள், 1000 கிலோமீட்டர். இவ்வளவு பெரிய ஒவ்வொரு யுத்தங்களுக்கு முன்னால நபி அவர்கள் அவர்கள்ட்ட கேட்டது என்ன பொருள், உங்களுடைய உயிரையும் கொடுக்கணும், 2வது உங்களுடைய பொருளையும் தரணும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனா அவர்கள் பொருள் எங்களை மாதிரி இல்ல. இன்றைக்கு நாங்க செலவழிக்கிறது 1000ல் 1 ரொம்பவும் கஷ்டப்பட்டு, 1,000,000ல் 1 ரொம்பவும் யோசித்து, 1,000,000ல் 1 ஏதோ சாதாரணமா கொடுத்துருவாங்க. அன்றைக்கு அவர்கள் செலவு செய்தது என்ன, 100க்கு 100 அல்லது 100ல் நேர்பாதி 50% அல்லது 100ல் 1/3 30% 33% அவர்களுடைய அதிகமானவர்களுடைய சரித்திரத்தை நாங்க எடுத்துக் கொண்டோம். இந்த அடிப்படையில தான் செலவழிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், தபூக்குடி யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்டா நபி அவர்கள் மற்ற யுத்தங்களை எல்லாம் பேரை சொல்ல மாட்டாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு ஊருக்கு யுத்தம் செய்ய போகணும்டா, நபி அவங்க இன்னும் ஒரு ஊரை தான் சொல்லுவாங்க. உதாரணமா பதுல்லுக்கு யுத்தம் செய்ய போக இருக்குது, நபி உங்க வெற்றிக்குள்ளோ சொல்லுவாங்க. ஏன் ஹதீஸ்ல வருது இல்லா வர்றா பிகைரிஹா, அந்த ஊரை வேறொரு ஊரை கொண்டு நபி அவர்கள் மறைச்சிருவாங்க. அங்க போகணும்டா அங்கன்னு சொல்லுவாங்க, இங்க முன்பக்கம்டா பின்பக்கத்து சொல்லிடுவாங்க. ஆனா தபூக்க மாத்திரம் நபி அவர்கள் தெளிவாகவே சொன்னாங்க. ஏன் தூரமான பிரயாணம், கடுமையான உஷ்ணமான காலம், சஹாபாக்கள் கடுமையா கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய காலம், அதாவது பழங்கள் எல்லாம் காய்த்து அறுவடையுடைய காலம், இந்த காலத்துல தபூக்கு செல்ல வேண்டி இருக்குது. அதனால நபி அவர்கள் நேரடியாகவே குறிப்பிட்டாங்க தபூக்கு போகணும். இப்பொழுது நபி அவர்கள் பொருள் சேர்க்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரம் தெரியும். அவர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள இருந்து அந்த கொஞ்ச பொருட்களை எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில இருந்ததுல நேர் பாதையை கொண்டு வந்தாங்க. ஆனா ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த பொருளுடைய அளவு அதிகம், ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த பொருளுடைய அளவு குறைவு. ஆனா நபி அவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்கிட்ட நபி உங்க நீங்க எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருந்தா ஹஜ்ரத் உமர் வெற்றி பெற்றிருப்பாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தோல்வி பெற்றிருப்பாங்க. ஆனா நபியுடைய கேள்வியை பாருங்க, நபி உங்க ஹஜ்ரத் உமர்கிட்ட கேட்டாங்க, மாதா தரக்தலி அஹலிக்க, உங்களோட குடும்பத்திற்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சூழல்லா இதே போன நேர பாதியை விட்டுட்டு வந்தேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறார்கள், எதை விட்டுட்டு வந்தீங்க, சொன்னாங்க தரக்துல்லாஹ வரசூலஹு, என்னுடைய வீட்டுல வேற எதையுமே விடல, வீட்டுல அவர்கள் அதாவது பால் காய்க்கக்கூடிய இந்த தட்டி உட்பட, படுக்கிற தலையணை உட்பட, தைக்கிற ஊசி உட்பட, வீட்டுள்ள அத்தனை பொருட்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கொண்டு வராங்க. நபி அவங்க கேட்டாங்க, எதை விட்டுட்டு வந்தீங்க, அவர்கள் கூறுகின்றார்கள் நேர் பாதி, இவர்கள் கூறுகின்றார்கள் அத்துணையை கொண்டு வந்துட்டேன் அல்லாவையும் ரசூலையும் தவிர. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செலவழிச்சதே தின நூற்றுக்கு நூறு வீதம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செலவழித்தது நேர் நூற்றுக்கு ஐம்பது வீதம். அதே மாதிரி அதே தபூக்கு யுத்தத்துல ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் தெரிந்தது மொத்தமே 4000 திர்ஹம். வராங்க நபி இடத்துல, யா ரசூலல்லாஹ் இந்தி அர்பாத்து ஆலா அல்ஃபானி லி ரப்பி வ அல்ஃபானி லி அயாலி, யா ரசூலல்லாஹ் ஏட்ட மொத்தமே இருக்கிறது 4000, என்னுடைய ரப்புக்கு 2000, என்னுடைய ஃபேமிலிக்கு 2000. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீமா அன்ஃபக்த வ ஃபீமா அம்ஸக்த லி அஹ்லிக, நபி உங்க துஆ செய்றாங்க, நீங்க எதை செலவு செய்தீர்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்க செய்வானாக, எதை ஃபேமிலிக்கு விட்டுட்டு வந்தீர்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. நீர் பாதி இருந்ததே மொத்தம் 4000, 2000 அல்லாஹ்வுடைய தீனுக்கு, 2000 தன்னுடைய ஃபேமிலிக்கு. மீதான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இதை பார்க்கிறாங்க ஹஜரத் அபு அகீல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போன்ற பெரிய பணக்காரன் அல்ல, மிகவும் ஏழப்பட்ட சஹாபி, அவருக்கு ஒன்றுமே இல்ல, கொடுக்கறதே பொருளோ பணமோ காசோ ஒன்றுமே இல்ல. இப்பொழுது என்ன செய்யறாரு, மதீனாவுடைய வீதியில் அப்படி போறாரு, போற வழியில ஒரு சகோதர சந்திக்கிறாரு, கேட்கிறாங்க வீட்டுல ஏதாவது கூலி வேலை இருக்குதா, அவர் சொல்றாரு ஆம் எங்கட வீட்டுல இந்த தோட்டங்கள் இருக்குது, இந்த தோட்டத்துக்கு கிணத்திலிருந்து தண்ணீரை பாய்ச்சுங்க, நீங்க எத்தனை வாளி தண்ணீர் ஊத்துவீங்களோ அதற்கு எத்தனை ஈச்ச பழங்களை தருவோம். முழு இரவும் என்ன செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, கிணத்திலிருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து ஊத்தி அடுத்த நாள் காலையில அவருக்கு 2 மரைக்கால் ஈட்டப்படம் கிடைக்குது, அவருக்கு 2 மரைக்கால் ஈட்டப்படம் கிடைக்குது. அதை எடுத்து கொண்டு வாராங்க நபி இடத்துல, கொஞ்சம் சொல்றாங்க, யார சூழல்லா என்னால முடிந்தது எவ்வளவு தான், முழு இரவும் நான் கூலி வேலை செய்தேன், கூலி வேலை செய்து எனக்கு கிடைத்தது 2 மரைக்கால் ஈட்டப்படம், ஒரு மரைக்கால் என்னுடைய ரப்புக்கு, ஒரு மரைக்கால் என்னுடைய ஃபேமிலிக்கு. இப்பொழுது முனாஃபிக்கங்கள் சொல்றாங்க, அபு அகீலுக்கு தேவையா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவற்ற 4000 இருந்துச்சு, அவர் 2000 அல்லாஹ்வுடைய பாதையில 2000 குடும்பத்தை கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த அபு அகீலுக்கு தேவையா, அபு அகீலுடைய இந்த ஒரு மரைக்கால் ஈட்டப்படத்தை வச்சு நபியவங்க என்ன செய்ய, அங்க ஈட்டப்பழம் மலை மாதிரி குமித்து வைக்கப்பட்டிருக்குது. நபியவங்க சொன்னாங்க, அபு அகீல் உங்களோட இந்த 2.5 கிலோ பொறுமதியான ஈட்டப்பழத்தை இந்த குமியல் அப்படி தூவி விடுங்க, இந்த ஒரு மரைக்காலுடைய பரக்கத் இந்த முழு ஈட்டப்பழத்தையும் போய் சேரணும்னு சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. ஆனா ஹதரத் அபு அகீலுக்கு கவலை தாங்க முடியல, நான் இரவு பூரா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்ததற்கு இந்த முனாஃபிக்கங்கள் இப்படி சொல்லிட்டாங்க, அவருடைய இஹ்லாஸ பாருங்க, அடுத்த நிமிஷமே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உள்ள ஒரு ஆயத்தை இறக்கி விடுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உள்ள ஒரு ஆயத்தை இறக்குகின்றான். சஹாபாக்கள் சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வாரி வாரி அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அவர்களுடைய கூலி வேலையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்களை பார்த்து இவர்கள் என்ன செய்யறாங்க, கேலி செய்கின்றாங்க. அவர்களை பார்த்து இந்த முனாஃபிகீன்கள் கிண்டல் செய்கின்றார்கள், அவர்களை நான் கிண்டல் செய்கின்றேன். லா யஜிதுன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸஹிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அதாபுன் அலீம். மனிதர்களை சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் தாராளமா செலவு செய்யறாங்க, ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போன்று. இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய கூலி வேலையை தவிர வேற ஒன்றுமே அவர்களுக்கு இல்ல, ஹஜரத் அபு அகீலை போன்று. இருந்தாலும் சில முனாஃபிகீன்கள் அவர்களை கேலி செய்கின்றார்கள். அந்த முனாஃபிகீன்களை நான் அல்லாஹ்வாகிய நான் கேலி செய்கின்றேன். என்னுடைய பயங்கரமான வேதனை இருக்குது. அவங்களுடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஒரு ஆளுடைய விஷயத்துல கயாம நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய குர்ஆன்ல ஒரு ஆயத் அல்லாஹ் இறக்கிறது என்றா என்ன சாதாரணமான விஷயமா? ஹஜ்ரத் அபு அகீல் ரழியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு இஹ்லாஸோட பாடுபட்டிருப்பார்கள்? அவருடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். இருந்தவர்கள் பெரிசா செலவு செய்தாங்கன்றது இல்ல, இல்லாதவர்களும் அவர்களுடைய தகுதி கேட்ப அதை விட உருப்படி கீழ் ஏறி இறங்கி நாங்க பார்க்கலாம். சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாரு. இந்த தபுக்கு எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்பொழுது நீங்களும் சொல்றீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, அல்லாஹ்வும் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி கொண்டே இருக்குகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு மாலக்கும் இதா கீலலக்கும் ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹ் இஸ்தாகல்தும் இதல் அர்ல் அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். ஏ மனிதர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில விழிக்கிளம்பி போங்கன்னு சொன்னா உங்களோட விவசாய பயிர்கள் உங்களோட நிலங்கள் உங்களுக்கு பாரமா இருக்குதா? இந்த உலகத்தோட இன்பத்தை நீங்க பொருந்தி கொண்டிருக்கலா? ஆஹிராவுடைய இன்பம் மிக விசாலமானது. இந்த யுத்தம் சம்பந்தமான ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்குகின்றான். ஹஜ்ரத் தவல் பாய் இப்னு ஸைதுடன் சில தோழர்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் குர்ஆன்ல கூறுகின்றான், நீங்களும் உற்சாகப்படுத்துறீங்க, ஆனா எங்கள்கிட்ட அண்டா போறதற்கு ஒன்றுமே இல்ல, குதிரையும் இல்ல, ஒட்டகமும் இல்ல, கழுதை கூட இல்ல, ஏதாவது ஒரு வாகனம் இருந்தா அந்த வாகனத்தில் எங்களையும் ஏற்றி விடுங்க, நாங்களும் அதிலே போய் கலந்து கொள்வதற்கு தயார். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு என் தாண்டா ஒன்றுமே இல்ல. تولوا وأعينهم تفيض من الدمع حزنا ألا يجدوا ما ينفقون. நபி அவங்க சொல்றாங்க, உங்களை ஏத்தி அனுப்புறதுக்கு ஒன்றுமே இல்ல. நாங்க நபியிடத்துல பேசி கேட்டோம், எங்களுக்கு நபி அவங்க லீவு தந்துட்டாங்கன்னு சந்தோஷமா இல்ல. அவர்கள் அத்துணை பேர்களும் திரும்பி வீடுகளுக்கு வராங்க, அவர்களுடைய கண்கள் மாலை மாலையாக நீரவடித்து கொண்டு எங்கள்கிட்ட அல்லாவுடைய பாதையில செலவழிக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த கவலையோடு வீட்டுக்கு வராங்க. வந்தவர்கள் ஒரு ஆள் தான் உள்பாய்ப்பு செய்கிறது எல்லாம். அவர் என்ன செய்யறாரு, இரவையில படுக்கிறாரு, தூக்கம் போகுதில்லை. இந்த தபூக்கு வாசிகளை பத்தி அவருடைய கற்பனை, அவங்க போய்கொண்டிருப்பாங்க, பின்னால யுத்தம் நடக்கும், அம்புகளை வீசுவாங்க, ஈட்டிகளை எறிவாங்க, வாள்களால வீசுவாங்க, வெட்டப்படுவாரு, ஷஹீதாக்கப்படுவாரு, நபியவங்க தொழுவிப்பாங்க, நபி அவர்களே அடக்கம் செய்வாங்க. இந்த கற்பனையிலே அவருக்கு தூக்கம் போகுதில்லை. இப்பொழுது அவர் என்ன செய்யறாரு, திரும்பவும் எழும்பி வுது செய்து ரெண்டக்கா தொழுது இப்ப அல்லாஹ் தத்வா கேட்கிறாரு, யா அல்லாஹ், நீ உன்னுடைய குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பாதையில போகும்படி பல இடங்கள்ல நீ உத்தரவிட்டு இருக்கிறாய், உன்னுடைய நபி அவர்களும் உற்சாகப்படுத்தினாங்க, ஆனா என்கிட்ட ஒன்றும் இல்ல, நாங்க நபியிடத்துல பேசி கேட்டோம், நபி அவர்களும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், ஆனா உன்னுடைய பாதையில எதையாவது செலவு செய்யணும் சொல்லி எனக்கு விருப்பம், எதையாவது செலவு செய்யணும்னு சொல்லி எனக்கு விருப்பம், ஆனா என்னோட செலாண்ட ஒன்றும் இல்ல. யா இப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் வந்திருக்கிறது, அது என்ன, நான் வாழக்கூடிய இந்த பகுதியில ஆண்கள் அல்லது பெண்கள் எனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தா என்னுடைய உடலுக்கு அல்லது என்னுடைய பொருளுக்கு அல்லது என்னுடைய மானத்திற்கு அவர்கள் அறியாமல் எனக்கு அநியாயம் செய்திருந்தா, உடல் அல்லது பொருள் அல்லது மானத்திற்கு அநியாயம் செய்திருந்தா, அந்த அநியாயத்துக்கு பகரமா பெயாம நாளையில நீ எனக்கு சில சவாபுகளை சில நன்மைகளை சில கூலிகளை தருகுவாய், யா அல்லாஹ், அந்த நன்மைகளை இதோ உன்னுடைய பாதையில நான் சதகா செய்து விடுகின்றேன். இரவேல சொல்லிட்டாரு. இப்பொழுது அடுத்த நாள் காலையில பஜ்ரத்தோட வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது முடித்ததற்கு பின்னால சஹாபாக்கள்கிட்ட வளமையா கேட்பாங்க, ஏதாவது விசேஷமான கனவுகள் கண்டீங்களா, அல்லது நபி அவர்களுக்கு ஏதாவது வந்திருந்து அறிவிப்பாங்க. அன்றைக்கு சுபஹ் தொழுது முடித்தவுடன் நபி அவங்க கேட்டாங்க, ஐனல் முத்தசத்திக்கு ஃபில் லைலா, நேற்றிரவு சதக்கா கொடுத்த நபர் எங்க? இவர் மெதுவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. பயம், நான் தவறா செஞ்சிச்சேனோ தெரிய, நபியவங்க எங்க கண்டிப்பாங்களோ தெரிய, அமைதியா இருந்தாங்க. நபியவங்க இரண்டாவது முறை மூணாவது முறை சொல்றாங்க, பரவாயில்ல யார் அது செய்ததே எழுமுங்க. அவர் பயத்தோடு எழும்புறாரு, யார சூழல்லா, நான் தான் செஞ்சேன், நான் அல்லாவுக்கும் அவரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்பொழுது நபி அவங்க சொல்றாங்க, அபிஷேர் நீங்க நன்மாராய பெறுங்க, உங்களுக்கு சோபனம் உண்டாவதாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, லக்கது துக்பில சதகதுக கஸ்ஸகாத்தில் ஃபரீதா, நேற்றிரவு நீங்க ரகசியமா கொடுத்த அந்த சதக்காவ ஒரு பருதான சக்காத்தே மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, செலவழிக்க ஒன்றுமே இல்ல, ஆனா உள்ளத்துல ஆசை இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில எதையாவது செய்யணும், எதையாவது செலவழிக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வீட்டுல இருந்தபடி பருளான ஜகாத்தை கொடுத்த நன்மையை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆஹா, பயம் வரும் பொழுது அதுல உறுதியா இருந்தாங்க, பசி வரும் பொழுது அதுல உறுதியா இருந்தாங்க, பணத்துடைய தியாகம் பொருளுடைய தியாகம் வருது அதிலையும் உறுதியாக இருந்தாங்க, பின்னால உயிர் தியாகம் வருது அதிலையும் போட்டி போட்டுக் கொண்டு போனாங்க. தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டு அடுத்தவர்கள் அனுப்பல்ல, இஸ்தத்துடைய அல்லாஹுடைய பாதையில ஷஹாதத்துடைய பாக்கியம் வருது, போட்டி போடுறாங்க. வாப்பாவும் மகனும் போட்டி, நானாவும் தம்பியும் போட்டி, ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப், ஜெயித் இப்னுல் கத்தாப் ரெண்டு பேரும் நானாவும் தம்பியும் ஒரே ஒரு கவசம் இருக்குது. ஹஜ்ரத் உமர் சொல்றாரு, ஹுஸ் திரை, என்னுடைய கவசத்தை நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, நீங்க இதை அணிந்து கொண்டு ஜிஹாத் செய்யுங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க அணிந்து கொண்டு போங்க, நான் வெறும் மேலோட போறேன், ரெண்டு பேருக்குமே ஆசை என்ன, இந்த யுத்தத்தில் ஷஹீத் ஆகிவிடணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அம்ர் இப்னு ஜமுஹ் ரழியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டிய மனிதர், கால் ஊனமுற்றவர், அவரால் நடக்கல. இப்பொழுது உஹதுடைய சண்டை, நபி அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதித்தாங்க, நபி அவங்க சொல்றாங்க, உனக்கு ஜிஹாத் கடமை இல்ல, அல்லாஹ் உங்களை மன்னிச்சு விட்டுட்டான், எப்படி சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள், அதே மாதிரி நீங்க முஸ்தலாஃபீன், நீங்க பலகீனர்களா இருக்கிறீங்க, நீங்க வீசுறீங்க, உன நாலு மகன்மார்கள் இருக்கிறாங்க யுத்தத்துல கலந்து கொள்வாங்க, இல்ல யார ரசூலல்லாஹ் இன்னி முஷ்டாக்கும் இழல் சென்னா, எனக்கு சொருக்கம் விருப்பமா இருக்குது, எனக்கு சொருக்கம் விருப்பமா இருக்குது, எனக்கு அனுமதித்தாங்க, நபியவர்கள்ட்ட வற்புறுத்தி கேட்கின்றார். இப்பொழுது நபி அவங்க அனுமதி கொடுக்கிறாங்க, வீட்டிலிருந்து போகும்போது துவா கேட்கிறாரு, அல்லாஹும்மா லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ் என்ன என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாதே. வீட்டிலிருந்து போகும்பொழுது துவாவை கேட்டுக்கொண்டு போறாரு. அவரும் அவருடைய மகன் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நிமிஷத்தில் ரெண்டு பேரும் வெட்டப்பட்டு ஷஹீத் ஆகுறாங்க. அதற்கு தம்பிரமுழு ஜமோ ஷஹீதானதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா நான் பார்த்தேன், அம்ரிபினுல் ஜமோ தன்னுடைய நொண்டி காலுடன் நொண்டி நொண்டி சுவர்க்கம் சென்று கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, வாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில போட்டி, ஜாபிர் இப்னு அப்துல்லா, அப்துல்லா சொல்றாங்க, ஜாபிர்ட்ட நீங்கிறீங்க நான் கலந்து கொள்றேன், ஜாபிர் சொல்றாங்க, இல்ல வாப்பா நீங்கிறீங்க நான் கலந்து கொள்றேன், இதுல கிடைக்கிறது சுருக்கம் இல்லாம வேற ஏதாவது இருந்தா உங்களுக்கு விட்டு கொடுக்க நான் தயார், ஆனா இதுல கிடைக்கிறது சுருக்கம், விட்டு கொடுக்க தயார் இல்ல. சீட்டு போட்டு பாக்குறாங்க, வாப்பாவுடைய பெயர் வருது, வாப்பா இதுல ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு சொன்னா, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஹஜ்ரத் பஷீர் இப்னு அக்ரமான சொல்லி ஒரு சின்ன சஹாபி இருந்தாரு, அபு பஷீர் அவருடைய வாப்பா, பஷீர் இப்னு அக்ரமான சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தாரு, அபு பஷீர் அந்த குழந்தையுடைய வாப்பாவாக இருந்தாரு. அந்த பஷீர் இப்னு அக்ரமாவுடைய தாய் சின்ன வயதிலே இறந்து விட்டாரு. இப்பொழுது அந்த பஷீருடைய வாப்பா வந்து நபீரத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் அக்ரமா ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்துல நான் கலந்து கொள்ளணும். நபி அவங்க ஒரே அடி அனுமதி கொடுக்கறல்ல, சொன்னாங்க, பாருங்க அபு பஷீர் அக்ரபா, பாருங்க உங்களோட மனைவியும் இறந்துட்டா, உங்களோட மகன் பஷீர் அவர் சின்னவரா இருக்கிறாரு, குழந்தையா இருக்கிறாரு, உம்மாவையும் இழந்து வாப்பாவையும் இழந்துட்டா என்ன செய்வாரு, அதனால நீங்க கலந்து கொள்ள வேணாம். சொன்னாங்க, யார சூழல்லா, இந்த மகன் மாதிரி மதீனால நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, மதீனாவுடைய குழந்தைகளோட இந்த மகன் பஷீரும் விளையாடி விளையாடி அவர் பெரிசவராக இடுவாரு, ஆனா ஷஹாதத்துடைய பதவி இதை விட்டவே எனக்கு எப்ப கிடைக்குது, யார ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு அனுமதித்தாங்க. இப்பொழுது ஹஜ்ரத் அபு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜரத் அக்ரபா ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல வற்புறுத்தி அனுமதி கேட்கிறாங்க. இப்பொழுது நபி அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த யுத்தத்தில் அவருடைய விருப்பம் மாதிரி ஷஹீத் ஆகி விட்டாரு. இப்பொழுது அந்த போன யுத்தம் எல்லாம் திரும்பி வராங்க போனவர்கள் மதீனாவுக்கு. அப்ப மதீனாவுல பொது ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது, எங்கேயாவது போய் திரும்பி வரக்கூடிய வேலையில மதீனால ஒரு உயர்ந்த இடம், எப்படி நபி அவங்க ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய வேலையில ஒரு மலை போன்ற இடத்துல மதீனாவுடைய சிறுவர்கள் இருந்து சாலால் பஜ்ரு அலேனா படிச்சாங்களோ அது போன்ற மலைகளுக்கு வந்து ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, என்னுடைய வாப்பா வாராரு, என்னுடைய அப்பா வாராரு, என்னுடைய பெரிய தந்தை வாராரு, என்னுடைய சகோதரர் வாராரு, இப்படி ஒவ்வொரு சிறுவர் சிறுவரா சொல்லி ஒவ்வொரு அவருடைய வாப்பாவை பிடித்து கட்டி பிடிக்க, அவருடைய அப்பாவை கட்டி பிடிக்க ஒவ்வொருத்தரா போய் சேர்ந்து கொண்டாங்க. ஹஜ்ரத் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பாக்குறாங்க, கடைசி வரைக்கும் வாப்பா வரல. ஓடி வராங்க, வந்து கேட்கறாங்க, யார சூழல்லா, என்னுடைய வாப்பாவுக்கு ஏற்பட்ட நிலை என்ன? என்னுடைய வாப்பா இங்க காணல, சின்ன வயதுல என்னுடைய உம்மாவையும் நான் இழந்துட்டேன், என்னுடைய தந்தைக்கு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீரை பார்த்து நபி அவங்களை அழுதுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழுதுட்டாங்க. அழுது சொன்னாங்க, பஷீரே உங்களோட வாப்பா இந்த உச்சத்துல ஷஹீத் ஆகிட்டாரு. அவங்க கேட்டாங்க, இப்ப எனக்கு வாப்பாவும் இல்ல, எனக்கு உம்மாவும் இல்லான்னு சொன்னவுடன் நபி அவங்க அந்த பஷீருடைய தலையில தடவி சொன்னாங்க, அம்மா தருதா அன் அக்கூன் அபாக்க வாயிஷா உம்மக்க, உங்களுக்கு விருப்பம் இல்லையா இதுக்கு பின்னால உங்களோட வாப்பாவாக நான் இருப்பேன், ஆயிஷா உங்களோட உம்மாவாக இருப்பான்னு சொல்லு. ஹஜ்ரத் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன சரித்திரம் ஹயாத்து சஹாபாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, தீனுடைய பொறுமதி வந்து விட்டது. முழு உலகத்துக்கு இந்த தீன் போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாசமிகு குழந்தைகளையும் வாப்பா மாறி விடுவதற்கு தயார், தாய்மார்கள் தன்னுடைய கணவன்மார்களை மகன்மார்களை பிரிவதற்கு தயார், முழு சொத்தையும் அல்லாஹுடைய பாதையில கொடுப்பதற்கு தயார், அவர்கள் பிறந்த வளர்ந்த ஊரை விடுவதற்கு தயார். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய மூத்த சஹாபி, குரைஷியர்கள் மிக மூத்த மனிதராக இருந்தார், அவர் என்ன செய்யறாரு, அவருடைய முழு குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஜோர்டான் பகுதிக்கு போறாரு. ஹயாத்து சஹாபாவுல வருது, முழு மக்கா வாசிகள் வெளியில வந்துட்டாங்க, இவர வழி அனுப்பி வைக்கிறது. எந்த அளவுக்கு பால் குடிக்கிற புள்ளையை தவிர மற்ற அத்துணை ஆண்கள் பெண்கள் அவர்கள் மறைத்துக் கொண்டு, ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் எல்லோருமே அந்த மக்காவுடைய ஒரு மலையில வந்து நின்றுட்டாரு. இப்ப ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்காவாசிகளை பார்த்து சொல்றாங்க, நான் வெளியில போறேன், இன்னைக்கு மக்காவை விட்டு போறேன், மக்காவுடைய முக்கியமான தலைவரா இருந்து நான் வெளியில போறேன், நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, ஆனா நான் உங்களை விட என்னுடைய உயிர் எனக்கு விருப்பம் நினைச்சிட்டு நான் போகல, உங்களை விட உங்களுடைய உயிரை விட என்னுடைய உயிர் எனக்கு விருப்பம் நினைத்துக் கொண்டு நான் போகல, உங்களுடைய இந்த புனிதமான ஊர் ஹரம் ஷரீப் இதை விட நான் போற ஜோர்டான் அந்த ஷாம் பகுதி சிறந்ததுன்னு நினைச்சு கொண்டு நான் போகல, நான் போற வேலை முக்கியமான வேலை என்ன? இந்த புனிதமான தீன். சிலர்கள் மக்கால சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க, பெரிய வம்சத்தில் உள்ளவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள், எளிமையர்கள், ஹஜ்ரத் பிலால போன்று, ஹஜ்ரத் அம்மாரை போன்று, ஹஜ்ரத் சுஹைப போன்று சாதாரணமானவர்கள் இந்த தீனுக்கு பாடுபட்டு அல்லாஹுடைய பாதையில போய் ஷஹீத் ஆகிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, வலவு அல்ல ஜிபால மக்கத்த தகவன், இந்த மக்காவுடைய மலைகளை அல்லாஹ் தங்கமாக மாற்றி தந்து அந்த முழு மலைகளை அல்லாஹுடைய பாதையில நான் சதக்கா செய்தாலும் எனக்கு முன்னால போய் சிலர்கள் நட்பதவிகளை அடைந்து கொண்டார்களே, அவர்கள் அடைந்ததில ஒரே ஒரு நாளுடைய நன்மையை கூட என்னால் அடைய முடியாது, ஆனா துனியாலத்தான் அவர்களோட சேர முடியல, ஆகிறாலையாவது நான் அவர்களோடு சேரணும், அதனால நீங்க என்ன மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முழு ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு மக்காவை விட்டு ஷாம் பகுதிக்கு போய் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு யுத்தத்துல கலந்து கொண்டு அவரும் ஷஹீதாகிறாரு, அவருடைய மகன்மார்களும் ஷஹீதானதா எழுதப்படுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, உயிரை கொடுக்க அந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்க. வாப்பா மகன் இருக்கும் பொழுது உயிரை கொடுக்க ஆசை, கணவன் மனைவியை விட்டுட்டு உயிரை கொடுக்க ஆசை, இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்ததுனால தான் அவர்களுடைய காலங்களிலேயே உலகத்துடைய மூன்றில் இரண்டு பகுதி அல்லது மூன்றில் ஒரு பகுதிக்கு இவ்வளவு வேகமா இஸ்லாம் பரவியது, இவ்வளவு வேகமா அவர்கள் கொண்டு வந்து கொண்டு போன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது, அவர்களுடைய பாஷையை ஏற்றுக்கொண்டது, அவர்களை தன்னுடைய தலைவராக ஆக்கிக் கொண்டது என்ன? அவர்கள் செய்த இவ்வளவு பெரிய தியாகம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எந்த காலத்திலும் அல்லாஹ் இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை வீணாக்குவதில்லை. எந்த அளவுக்கு மக்கள் பெரிய பெரிய தியாகங்களை செய்வார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவான். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், நாங்க சின்ன சின்ன தியாகங்களை செய்யறோம், அதனால சின்ன சின்ன மாற்றங்கள் எங்களுடைய நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. நாங்க எந்த அளவுக்கு பெரிய பெரிய தியாகங்களை செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நாட்டில எங்கட மஹல்லாவுல எங்கட ஹல்கா ஏரியாவுல எங்கட வீட்டுல குடும்பத்துல அல்லாஹ் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவான். ஆனா அன்றைக்கு நாங்க சொன்ன மாதிரி அந்த நான்கு தியாகங்களும் எங்களுக்கு முன்னால இல்ல. அவர்களுக்கு பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், எங்களுக்கு பயம் இல்ல. பசியை கொண்டு சோதித்தான், எங்களுக்கு பசி இல்ல. அவர்கள் செய்த மாதிரி நூற்றுக்கு நூறு பொருள் செலவழிக்கிறது, அதுவும் எங்களுக்கு முன்னால இல்ல. அவர்கள் உயிரை குடித்து தியாகம் செய்தது, அதுவும் எங்களுக்கு முன்னால இப்பொழுது இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் உள்ள தியாகம் என்ன? நாங்க வீட்டுல தங்குறத பள்ளியில தங்குறது, வீட்டுல சாப்பிடுறத பள்ளியில சாப்பிடுறது, உள்ளூர்ல தங்குறத வெளியூர்ல தங்குறது, நாங்க கொஞ்ச நாள் மனைவி மக்களோடு இருக்கிறத கொஞ்ச நாள் அல்லாஹுடைய பாதையில வந்து தங்குறது, இந்த சின்ன தியாகத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றம் ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, வாலிபர்கள்ட்ட, வயோதிபர்கள்ட்ட, மதரசாக்கள்ல, ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டிகள்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த ஹக்கான தாவத்துரிய உழைப்புல யாரு ஹலாசோடு பாடுபடுகின்றார்களோ அந்த தியாகங்களை வச்சு அல்லாஹ் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். மீரான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால் இன்னமும் மாற்றம் எங்கள்கிட்ட வரணும். என்கிட்ட வந்திருக்கிறது என்னுடைய மனைவி இல்ல, அல்லது என்கிட்ட வந்திருக்கிறது என்னுடைய மகள்கிட்ட இல்ல, அல்லது என்கிட்ட வந்திருக்க என்னுடைய மகன்கிட்ட இல்ல, அல்லது எங்க குடும்பத்தில் வந்துருச்சு எங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட இல்ல, அல்லது எங்களுடைய சகோதரர்கள்ட்ட மாத்திரம் வந்துருச்சு எங்க உறவினர்கள்ட்ட இல்ல. மீரான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால் நாங்க எல்லாரும் ஏதாவது அடிப்படையில கட்டாயம் தியாகம் செய்யணும். எந்த அளவுக்கு தியாகம் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்க குடும்பத்துல எங்க மஹல்லாவுல ஹல்கால மாற்றம், தீனுடைய அடிப்படையில மாற்றம், தீனுடைய அடிப்படையில மாற்றம் வந்தா உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் நிச்சயமாக மாற்றி முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவான். அதற்காக வேண்டி நாமும் நம்முடைய காலங்கள்ல கொஞ்ச காலத்தை, நம்முடைய நேரத்துல கொஞ்ச நேரத்தை, நம்முடைய பணங்கள்ல கொஞ்ச பணத்தை செலவழிச்சு அவசரவசரமா அல்லாஹுடைய பாதையில விழுக்கிழமை போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்தி வைத்துக் கொள்வோமா? அந்த உறுதியான நியத்தோட இன்ஷா அல்லாஹ் உடனடியா அல்லாஹுடைய பாதையில நாலு நாலு மாதங்கள் போறதுக்கு யார் யார் தயார்? தைரியமா எழுதி பேர்களை சொல்லுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் உடனடியா நாலு மாதம் போறதுக்கு நான் தயார். இம்மத்தை எழுதுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். நாளை மரணிக்க கூடிய ஒரு ஆளுக்கு இன்றைக்கு பேச்சு கேளுங்க, அவர் ஆயிரம் பிரச்சனைய சொல்வாரு. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை முடியாது. அந்த எல்லா பிரச்சனையோட இதையும் ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ளும். பிஸ்மில்லா ஆரம்பிச்சு வைங்க பாப்போம். உடனடியா நாலு மாதம் அல்லாஹுடைய பாதையில உள்நாட்டுல வேலை செய்யலாம், பைதல் ஜமாத்தோட வேலை செய்யலாம், மஷூராக்கள் கிடைச்சா வெளிநாட்டுக்கு போகலாம். நிறைய வெளிநாட்டு ஜமாத், ஒரு ஜமாத் லண்டனுக்கு போய் கொண்டு இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஜமாத் புறப்பட்டு போயிருச்சு, ஒன்பதாம் தேதி ஜப்பானுக்கு லேடிஸ் ஜமாத் ஒன்று போகுது, இந்தோனேஷியாவுக்கு ஒரு ஜமாத் ஒன்று போக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துகள் வந்து கொண்டு இருக்குது, கொழும்பு மர்க்கஸிலிருந்து ஜமாத்துகள் பேச்சு கொண்டே இருக்குது. மஷூரா கிடைச்சா வெளிநாட்டுல அல்லது உள்நாட்டுல லோக்கல் ஜமாத்துல அல்லது பைதல் ஜமாத்துல நாங்க முதல்ல தயாராகிறது. எப்படி அவங்க முடிவு செய்யறாங்களோ அப்படி நாங்க வேலை. இம்மத்து எங்க பாப்போம். இன்ஷால் உடனடியா மூணு சில்லா போறவங்க எலும்புங்க பாப்போம். இன்ஷால் தைரியமா எலும்புங்க பாப்போம். இன்ஷால் உடனடியா மூணு சில்லா போறவங்க ஹிம்மத்தை எலும்புங்க. இன்ஷால் ஆரம்பிச்சு வைங்க. யார் இருக்கிறீங்க? எலும்பி ஆரம்பிச்சு வைங்க. உடனடியா மூணு சில்லா போறவங்க எலும்புங்க. இன்ஷால் அல்லாஹ்வுடைய வேலையை நாங்க செய்ய போறோம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானா? மாஷா அல்லாஹ் அவங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா? இருவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்க செய்வானா? அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா? அவர்களுடைய அனைத்து தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானா? அவர்களுக்குள்ள அனைத்து கஷ்டங்களை நஷ்டங்களை லேசாக்கி வைப்பானா? அனைத்து தடைகளை அல்லாஹ் நீக்கி வைப்பானா? எலும்புங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் உடனடியா மூணு சில்லா போறவங்க உடனடியா மூணு சில்லா போறவங்க எலும்புங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும், உங்களோட கண்டி பெரிய ரெண்டு ஏரியா, ரெண்டு ஏரியாவில் உள்ளவங்க சேர்ந்திருக்கிறீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத்து வச்சு எலும்புங்க. உடனடியா மூணு சில்லா போறவங்க ரெண்டு மூணு பேர் எழும்பிக்கிறாங்க, அவர்களோடு இன்னும் கொஞ்சம் பேர் சேருங்க. ஒரு ஜமாத் இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து வெளியாகணும். ஒரு ஜமாத் இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து வெளியாகணும். சில விஷயங்களுக்கு ரொம்ப காலமா யோசிச்சா நடக்காது, அவசரமா யோசிச்சு முடிவுண்டு எடுத்துட்டீங்க நடந்துடும். இன்ஷா அல்லாஹ் அவசரமா யோசிச்சீங்க முடிவுண்டு எடுத்துட்டீங்க விஷயம் நடந்துடும். இன்ஷா ஹிம்மத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் வேற யார் இருக்கிறீங்க? உடனடியா மூணு செல்லா போறோம், உடனடியா மூணு செல்லா போறோம். இன்னும் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ், மூணு பேர் எழும்பிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அவர்களோடு இன்னும் கொஞ்சம் எலும்புங்களே, இன்னும் கொஞ்சம் எலும்புங்களே இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் இரண்டு நாள் முன்ன பின்ன போறதும் நக்கது தான் இன்ஷால். ஒரு நாள் இரண்டு நாள் முன்ன பின்ன போறவங்களும் நக்கதா போற மாதிரி தான் அர்த்தம் இன்ஷால். இன்றைக்கு நாலாம் தேதி இன்ஷால்ல, அஞ்சோ ஆறோ இன்ஷால்ல, வார ஜுமேராத்துக்குள்ள போறவங்க எலும்புங்களே இன்ஷால்.